Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi thayyibin wa ashabihi tahirin wa alaina wa ala nasi kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil 'azim: وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره. أو كما قال عليه الصلاة والسلام. அன்பாளன் அருளாளன் ஆக்கிய அகிலங்கள் அழைத்திரு புகழோன் ஏக வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே இருந்தா புகழும் முறித்தாகுக. இறைவனின் அன்பும் மறந்தும் நபி முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அழகிய முறையில் சட்டங்களை வகுத்து தந்த நான்கு இமாம்கள் மீதும் இங்கு குடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் குணமின்றி நிலவட்டுமாக. அமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் ஒரு சில விஷயத்தை ஒழிப்பதற்காக எத்தனையோ விதமான போராட்டங்கள் நடக்கின்றன. எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரை, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை தான் நடைபெறும். அதற்கு மேல் அதை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் மனிதர்கள், உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மூன்று விஷயத்தோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். போராட்டத்தை நாம் கைவிடவே கூடாது. அந்த மூன்று விஷயத்தில் எப்பத்திலிருந்து என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்ததிலிருந்து கியாமத் நாள் வருகின்ற வரைக்கும் இந்த மூன்று வஸ்துக்களை மீதும் நாம் போராட்டம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்களோடு நாம் போராட்டம் செய்யாவிட்டால் என்ன நிகழும் என்று சொன்னால், இறைவனுடைய பொருத்தம், அவனால் வழங்கப்படக்கூடிய சொர்க்கம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த மூன்றில் நாம் கோட்டை விட்டுவிட்டால், இந்த மூன்று விஷயத்தில் நாம் பொறுப்போக்காக கேர்லெஸாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் இறைவனிடமிருந்தும் அவனிடமிருந்து எந்தவித நன்மைகளையும் எந்தவித பொருத்தத்தையும் ஒன்று, அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கின்ற பொழுது அவனோடு சேர்த்ததாக மரண இச்சையை படைத்திருக்கின்றான். நம்முடைய மனதோடு, நம்முடைய ஆன்மாவோடு போராட்டம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது எதிரி ஷைத்தான். ஷைத்தானோடு நாம் அவ்வப்போது போர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது துன்யா. துன்யா என்று சொன்னால் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு செய்வதை விட்டும் தடுக்குமோ, நான் தொழுகைக்கு செல்கின்றேன், செல்கின்ற பொழுது ஒருவர் என்னிடம் பேச்சை கொடுத்து விட்டு தொழுகை கலாவாக்கக்கூடிய நினைத்து கொண்டு சென்று விட்டார், இவரும் துன்யா. ஒரு தாய் நான் தொழுவதை விட்டும் மார்க்க கடமைகள் நிறைவேற்றுவதற்கும் திசை திருப்பினால் அந்த தாயும் துன்யா. இந்த துன்யாவோடு நாம் போர் செய்ய வேண்டும். இந்த மூன்று விஷயத்தில், இந்த மூன்று போராட்டங்களில் நான் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய இது என்று சொன்னால், நஃப்ஸோடு போராடுவது, நம்முடைய ஆன்மாவோடு போராடுவது. இந்த ஆன்மாவோடு போராடுவதை எந்த சூழ்நிலையும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஆன்மாவோடு அவ்வப்போது போராடி கொண்டே இருக்க வேண்டும். அனைத்து பாவத்திற்கும் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் நம்மிடத்தில் படைத்திருக்கின்ற அந்த மன இச்சை தான் காரணம். இது சாம மலக்கு மாலுக்கு மட்டத்தில் இது போன்ற சர்ச்சைகள் நேர்ந்தது. அல்லாஹ் தஆலா மனிதனை முதன் முதலில் படைக்கின்ற பொழுது மலக்குமார்கள் கேட்டார், யா அல்லாஹ், இவர்கள் பூமியில் அடிச்சாட்டியம் செய்வார்கள், கொலை கொள்ளைகளில் ஈடுபடுவார்கள், இவர்களை போய் நீ படைக்கின்றாயே என்பதாக கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், இந்த மனித படைப்பில் மனோ இச்சையை இணைத்து படைத்திருக்கின்றேன். இதே போன்ற உங்களை நான் படைத்திருந்தால் நீங்களும் மனிதர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ, என்னென்ன பாவங்கள் ஈடுபடுகின்றார்களோ அதை நீங்களும் ஈடுபடுவீர்கள். இல்லையாவெல்லாம் நாங்கள் அவ்வாறெல்லாம் செய்ய மாட்டோம், நீ ஏவியதுதான் நாங்கள் செய்வோம், உன்னை துதித்துக் கொண்டே இருப்போம், உன்னை தஸ்பி செய்து கொண்டே இருப்போம், உன்னை புகழ்ந்து கொண்டே தான் இருப்போம், நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் மனிதர்களை போன்று என்றெல்லாம் மலக்குமார்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொன்னார், நீங்கள் உங்களில் இரண்டு மலக்கை தேர்வு செய்யுங்கள், நான் அவர்களை பூமிக்குள் அனுப்புகின்றேன், அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை சோதித்து பார்க்கலாம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த மலக்குமார் இருவர் ஹாரூத் மாரூத் என்பதால் சொல்லப்படுகின்றது. திருக்குறள் சூரத்தில் பக்கராவில் இந்த இடம் இந்த இரண்டு மலக்குமாருடைய பெயர்கள் இடம்பெறும். இந்த மலக்குமார்கள் உலகத்தில் மனித ரூபத்தில் காட்சி அளித்து அல்லாஹ்வால் அந்த மனோ இச்சையும் கொடுக்கப்பட்டு பூமிக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, எதுவெல்லாம் இஸ்லாம் பெரும்பாவமாக கருதுகின்றதோ அனைத்து பாவத்தையும் செய்து வருகின்றார்கள். காரணம், அந்த மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கின்றார்கள், வெறும் மனித ரூபத்தில் மட்டும் வரவில்லை, அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மன இச்சையுடன் வந்திருக்கின்றார்கள். அனைத்து பாவத்தையும் செய்துவிட்டார்கள், கொலை செய்தார்கள், ஜினா செய்தார்கள், மற்ற அனைத்து விதமான பாவங்களையும் அநீதமாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்றெல்லாம் நாம் தஃசீர்களில் பார்க்கின்றோம். இப்படி அனைத்து விதமான பாவங்களும் செய்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் மனோ இச்சை. ஒருவர் மனோ இச்சை யாரும் இல்லையோ அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பது பெரு விஷயம் அல்ல. மலக்குமார்கள் அல்லாஹ் ஏவியதுதான் செய்வார்கள், பரிசுத்தமான படைக்கப்படியால் படைக்கப்பட்டவர்கள், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் மனோ இச்சை அல்லாஹ் படைக்கவில்லை. இப்படி இருப்பது மனோ இச்சை இல்லாமல் வெறும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து இருப்பதை விட யார் ஒருவர் மனிதனாக படைக்கப்பட்டு அவரோட மன இச்சையும் இருந்து அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அந்த மனோ இச்சையை ஆழ்ந்து அந்த மனோச்சையை அடக்கி அதை செய்யக்கூடிய என்ன அல்ல தீய செயல்களை மட்டும் தவிர்த்து நல்ல அமலில் ஈடுபடுகின்றார்களே, இதுதான் மிகவும் பெரிய விஷயம், இதுதான் மிகவும் சிரமமான காரியம். இப்படி இருப்பதைத்தான் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்கின்றான். சஹாபாக்கள் சொன்னார்கள், ரஜாயினா மினல் ஜிஹாதில் அசுகரி இனல் ஜிஹாதில் அக்பரி. நாம் எல்லாம் குஃபார்களோடும் காபிர்களோடும் எதிரிகளோடும் போர் செய்துவிட்டு திரும்பியிருக்கின்றோம். இந்த போர் என்பது சிறிய போர் தான், இதில் ஜிஹாதில் அக்பர், நாம் மிகப்பெரிய போர் செய்ய வேண்டியது இருக்கின்றது. சில சாம்பார்கள் எல்லாம் கேட்டார்கள், காபிர்களோடு உயிரை தியாகம் செய்து பொருளை தியாகம் செய்து அனைத்தையும் உயிரே போராடும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்துவிட்டு வந்திருக்கின்றோம், இதை போய் சிறிய போர் என்பதாக சொல்கின்றீர்களே என கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சிலர் சொன்னார்கள், இந்த போர் என்பது ஆயிரத்தால் எதிரிகளோடு போர் செய்வது என்பது அவ்வப்போது வரக்கூடிய போர், ஏதோ ஒரு சில நாட்களில் பதில் போர் உஹது போர் இப்படி நடந்துவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் தான் நடக்கும், அது பெரிதல்ல. ஆனால் நம்முடைய ஆன்மாவோடு போர் செய்வது இருக்கின்றது, இதுதான் உன்னதமான மிகப்பெரிய போர். இந்த போர் தான் காலமான இல்ல நேரங்கள் கிடையாது, எல்லா நேரமும் ஒருவனுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை ஒவ்வொரு மனிதனும் போர் செய்ய வேண்டிய கடமை, இந்த ஒவ்வொரு ஆன்மாவோடும் போர் செய்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் இப்பொழுதெல்லாம் சிறிய போரை விட்டுதான் வந்திருக்கின்றோம், ஆனால் நாம் சந்திக்க இருப்பது மிகப்பெரிய போர் ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆன்மாவோடு போர் செய்வது. இந்த ஆன்மா சீர்பட்டு விட்டால், இந்த ஆன்மாவை நாம் அடக்கிவிட்டால், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திவிட்டால் நாம் தான் வெற்றியாளர்கள். எல்லா மனத்திலும் சீர் பெற வேண்டும் என்று சொன்னார். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களும் சீர் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் திருமறையில் இரண்டு இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான், அது அஃப்லஹ மன் ஜக்காஹா. யார் ஆன்மாவை தூய்மைப்படுத்தினாரோ, பரிசுத்தப்படுத்தினாரோ அவன் வெற்றி அடைந்து விட்டார். இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் முஃமினுன் ஆரம்பத்தில் அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தியும் காஷியூன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எத்தகைய முஃமின்கள் என்றால் இரையற்றத்துடன் மன ஓர்மையுடன் ஹுஷூவுடன் யார் தொழுதார்களோ அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினால் வெற்றி, மறு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது தொழுகையை நிறைவேற்றினால் வெற்றி என்று சொன்னால் இரண்டிற்கும் தொடர்பு உண்டு. அல்லாஹ் தொழுகையாளிகள் வெற்றி பெற்ற விட்டார்கள் என்பதால் சொல்லவில்லை. தொழுகையில் உள்ளம் ஓர்மைப்பட வேண்டும். தொழுகையில் நம்முடைய உள்ளம், யாருடைய தொழுகையில் உள்ளம் ஓர்மைப்பட்டு இருக்கின்றதோ அவருடைய தொழுகை தான், அந்த தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் அங்கே என்ன சொன்னான், யார் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாரோ, யார் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாரோ அவருக்குத்தான் தொழுகையில் மன ஓர்மை ஏற்படும். அதைத்தான் நல்ல அந்தாயத்தில் யார் தொழுகையில் மன ஓர்மையுடன் தொழுதார்களோ அந்த தொழுகையாளிகள், அந்த முஃமின்கள், அந்த நன்னடியார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தன்னுடைய ஆன்மாவை ஒரு ஆட்டு மேய்ப்பவன் எப்படி ஆடுகளை மேய்த்து சொல்வானோ அதே போன்றுதான் மேய்ப்பார்களாம் ஆன்மாவை. அந்த ஆன்மாவை நாம் எந்த அமல்கள் செய்தாலும், எந்த வணக்கங்கள் செய்தாலும் அதை நாம் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆடு மேய்ப்பனை போல நான் கவனிப்பேன், அதை பாதுகாப்பேன், அதை பக்குவப்படுத்துவேன் என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதுதான் இமாம் பூசிர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் புர்கா ஷரீஃபிலே வரா ஐங்கா வங்கிய சாயிமா, நீங்கள் அந்த கல்வை நஃப்ஸ்மாவை நாம் நல்ல அமர்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை கவனித்து பாதுகாத்து வாருங்கள், அதை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள், அதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இமாம் பூசிர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் புர்கா ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே அன்றே ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள், எத்தகைய காலம் என்று சொன்னால் உண்மை மனோ இச்சை இழுத்து செல்லும், சத்தியம் மனோ இச்சைக்கு கட்டு பராமல், மனோ இச்சை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சத்தியம் எதை சொல்லுகின்றதோ, எது உண்மையோ அதை பின்பற்றியவாறு மனம் செல்லும், நம்முடைய மனம் கொண்டு செல்லும். ஆனால் பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய மனோயிச்சைக்காக வேண்டி, தங்களுடைய பிரியத்திற்காக வேண்டி சத்தியத்தை மறைப்பார்கள். எனவே அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், வலவித்தமன் ஹக்கு அஹ்வாஹும் லஃபஸரத் ஸமாவாத் வல் அர்த், சத்தியம் மனோயிச்சையை பின்பற்றி விட்டால், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ் நபிமார்கள் எல்லாம் வந்த அந்த வழியை எது சத்தியம் என்று தெரிந்துவிட்டதோ அந்த சத்தியம் மனோ இச்சையை பின்பற்றிவிட்டால் வானம் பூமிகள் நாசமாகிவிடும், வானம் பூமிகளில் குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்ற செய்தியை அல்லாஹ் திருமணம் சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கெல்லாம் நம்முடைய மார்க்க சட்டங்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். மனோ மன நம்முடைய ஆன்மாவை முழுமையாக பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மனோ இச்சையை துப்படுத்தி நம்முடைய ஆன்மாவை இஸ்லாத்திற்குள் கொண்டு வர வேண்டும். உதாரணமாக காலுக்கு கீழ் ஆடை அணிந்தாரோ நரகவாதி, நரகத்தில் இருப்பார்கள் என்பதா ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பின்பற்றக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் பெரும்பாலும் கண்டை காலுக்கு கீழ்தான் ஆடை செல்கின்றது, அதற்கு வரை போட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் நம்முடைய மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன சொல்லுது, உள்ளுக்குள் அசிங்கமாக இருக்கும், அப்படி போட்டா நன்றாக இருக்காது. நாலு பேருக்கு முன்ன நெருக்கின்ற பொழுது அந்த குறைவாக அந்த கரண்டை காலுக்கு வரையும் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வாசகம் நாம் மனதுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்பதான பொருள். யார் ஒருவர் இப்படி கூறுகின்றாரோ அவர் மனோ இச்சைக்கு தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனம் போன போக்கில் வாழ்கின்றார் என்பதாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் இஸ்லாம் ஆணையிடுகின்றதோ எதுவெல்லாம் இஸ்லாம் ஏவுகின்றதோ அதை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அதை மனமுவந்து செய்ய வேண்டும். மனதால் அதை அங்கீகரித்து நம்முடைய செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி யார் கொண்டு வருகின்றார்களோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார், அவர்தான் ஆன்மாவை ஆளுகின்றார் என்பதாக பொருள். அதுவில்லாமல் யார் தன்னுடைய மனம் எதுவெல்லாம் சொல்லுகின்றதோ எதுவெல்லாம் செய்ய கட்டளையிடுகின்றதோ அதன் அடிப்படை செய்தார் அவர் இறைவனுடைய அன்பை பெறமாட்டார். ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய மனதினுக்குள் இருக்கக்கூடிய இந்த மனம் தீயதை மட்டும்தான் தோண்டும். தீயதற்காகத்தான் படைக்கப்பட்டது. பாவத்தால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனம் அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகின்றான், இந்த நஃப்ஸ அம்மாரத்தும் பிசு, நிச்சயமாக நம்முடைய ஆன்மா என்பது இந்த நஃப்ஸ் என்பது தீயதை மட்டும்தான் தோண்டுகின்றது. இல்லாமா ரஹிம ரப்பி, யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றாரோ அவரை தவிர, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ மாட்டோம். மனம் செல்வதற்கும் நாம் தவிர்ந்து நடப்போம். கூடவே இருந்து குளிப்பறிப்பது என்பதால் சொல்வார்கள். இந்த பழமொழி எதற்கு பொருந்தும் என்று சொன்னால் நம்மோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு தான் பொருந்தும். இந்த பழமொழி சரியாக எதற்கு பொருந்தும் என்று சொன்னால் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு சரியான பழமொழியாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் இந்த ஆன்மாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய சில பயிற்சிகள் தான் இருக்கின்றது. அந்த பயிற்சியை நோக்கி தான் நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதிகமாக பசித்திருப்பது, தாகித்திருப்பது, குறைவாக பேசுவது, தூக்கத்தை குறைத்துக் கொள்வது, இது அனைத்துமே ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்கள். எல்லா வணக்கங்களின் நோக்கம் ஒரு மனிதனுடைய நற்குணம் மாற வேண்டும். இன்ன சலாத்தா தங்கானல் ஃபஹ்ஷாயுல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அளவிற்கு காரணம் என்றும் தடுக்கின்றது என்பதாக. தொழுகையின் நோன்பின் நோக்கம் நன்மக்கும் தத்தப்போன், நீங்கள் இரையற்றமுடையவராக மாற வேண்டும் என்பதற்காக. ஜகாத் ஹஜ்ஜி அனைத்து வணக்கங்களின் நோக்கம் நாம் நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஆனால் இந்த நோன்பு இருக்கின்றதே அசோமு ஜுன்னதுன், நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். மற்ற வணக்கங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற வணக்கங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான் இந்த நோன்பு. ரமான் நோன்பு மட்டுமல்ல, இதை தொடர்ந்து வரக்கூடிய என்னென்ன நஃபிலான உபரியான நோன்புகள் வருகின்றதோ அதை அதிகமாக நாம் நோக்க வேண்டும். அப்படி நாம் நஃபிலான நோன்புகள் அதிகப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகவும் குறைந்துவிடும். ஆன்மா எந்தவித தீய செயலும் தூண்டாது. அதை தூண்டுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் தெம்பாக ஆரோக்கியமாக நன்றாக வயிறு புடைக்க நம்முடைய தேவைக்கு அதிகமாக உண்டு நாம் சாதாரணமாக இருக்கின்றதன் காரணமாகத்தான் இந்த ஆன்மா அதை செய்யக்கூடிய ஆதிக்கு மேலோங்கி இருக்கின்றது. நம்முடைய அமல்களில் நம்முடைய சுப தொழுவை விட்டும் மற்ற எல்லா விதமான காரியத்தை செய்வதற்கும் தடையாக இருப்பது நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நோன்புகளை அதிகம் நோக்க வேண்டும். பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பு வைத்துக் கொண்டு தீய பேச்சுகளையும் தீய சொற்களையும் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எந்தவித பிரயோஜனம் இல்லை, எந்தவித நன்மையும் அவருக்கு கிடைக்காது, நோன்பின் நோக்கத்தை முழுமையாக அணைந்துவிட மாட்டார். இப்படி நாம் தொழுதிருப்போம், ஆனால் மற்ற பேச்சுகள் நாம் ஈடுபட்டு இருப்போம், அஜி செய்து வந்திருப்போம், ஜகாத்தை கொடுத்திருப்போம், ஆனால் மற்ற என்னென்ன பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றதோ, என்னென்ன தர்க்கம் செய்வது, பிற சண்டைகளில் ஈடுபடுவது, பிறர் ஆதிக்கம் செலுத்துவது, பிறரும் கோபப்படுவது, எல்லா வணக்கமும் செய்திருப்போம், ஆனால் நோன்பு வைத்து விட்டால் என்ன சொல்வோம், இன்னே சாயும், நான் நோன்பாளி என்பதாக சொன்னதில் என்பதாக நம்பி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாம் அதிகமாக ஈடுபட மாட்டோம். நோன்புடைய காலங்களில் பசித்திருக்கின்ற பொழுது, தாகித்திருக்கின்ற பொழுது, நம்ம உடல் பலகீனப்பட்டு, உடல் பலகீனமாவதன் மூலமாக நம்ம ஆன்மா பலகீனம் அடைந்து, நாம் முழுக்க முழுக்க பாவங்களை விட்டும் தவிர்ந்து பரிசுத்தவனாக நல்லவர்களாக இரவில் அதிகமான தூங்குவதும் குறைந்துவிடும். தராவி தொழுகை மற்ற பிற அமலில் ஈடுபடுவதன் காரணமாக நம்முடைய தூக்கமும் குறைத்து விடுகின்றோம், பேச்சு தினமும் குறைத்து விடுகின்றோம். அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்து பசியாலும் தாகித்திருப்பதன் மூலமாக நாம் நம்முடைய ஆன்மாவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நம் ஆன்மாவை கட்டுப்படுவதற்கு முதல் வழி எதுவென்று சொன்னால் இந்த நோன்பு. வரக்கூடிய ரமலான் மாதங்களில் இந்த நோன்பை ஆன்மாவிற்குரிய பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது இருக்கின்றதா என்பதை சோதித்தும் பார்த்துக் கொள்ள வேண்டும். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள் செல்வார்களாம். தோட்டத்திற்குள் சென்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆன்மாவை பற்றி கேள்வி கணக்கு கேட்பார்களாம். என்ன கேள்வி? அவர்களே தன்னை பார்த்து, தன்னுடைய நஃப்ஸை பார்த்து, கையை வைத்து, நீ எப்படி செய்திருக்கின்றாய், நீ என்ன செய்து விட்டாய், இன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் வீணடித்து விட்டாயே, இந்த நேரத்தில் இப்படி கழித்து விட்டாயே என்று கேள்வி உமர் அலியல்லாஹ் அவர்களே தன் ஆன்மாவை பார்த்து கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்வார்கள். நாம் பெரியதாக ஒரு துவாவை செய்வோம், யாருலாம் கேள்வி கணக்கே இல்லாமல் சோர்க்கு நுழையக்கூடிய தோசைக்கு தருவாயாக, கேள்வி கணக்கே இல்லாமல் சோர்க்கத்தை எனக்கு தருவாயா என்ற துவாவை அதிகமாக நாம் கேட்போம். அப்படி அந்த கேட்கக்கூடிய துவா உண்மை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விகளை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரமலானில் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் ஆயில் இருக்கின்றவரை நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் கேள்விகளுக்கு கேட்டுவிட்டார் நஃப்ஸை பார்த்து கேட்க வேண்டும். இது நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளில் ஒன்று. ஒவ்வொரு நாளும் கேள்விகளை கேட்க வேண்டும். உமர் அலி அல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்னமா ஹிஸ்பல் ஹிசாப் வமல் கியாமா அலா மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபில் யௌம். யாருக்கு நாளை மறுமையில் கேள்விகளுக்கு லேசாக்கப்படும் என்று சொன்னால், நாளை மறுமையில் லேசான சுலபமான சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கப்படும் யாருக்கு என்று சொன்னால், இந்த உலகில் வாழுகின்ற பொழுது யார் தனக்குள் கேள்விகளுக்கு கேட்டாரோ, தன் நஃப்ஸை பார்த்து தன்னுடைய நஃப்ஸுக்குள் யார் தனக்குள் இன்றைய பொழுதை எப்படி கழித்தாய், இன்றைய அதிகாலையில் நான் சுபோ தொழிலேனா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் நிறைவேற்றுவதில் நான் சரியாக இருக்கின்றேனா, என்னென்ன விஷயத்தில் குறைவு ஏற்படுத்தியிருக்கின்றேன், என்னென்ன விஷயத்தில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி சாம்பாக்கெல்லாம் கேட்பார்கள். உமர் அலியல்லான் அவர்கள் மட்டுமல்ல, கவலைப்பட்டார்கள் இப்னு மசூத் அலியல்லான் அவர்கள். ஒரு நாள் கழிந்து விட்டால், ஒரு நாள், ஒரே நாள் நாம் சாதாரணமாக கழிக்கின்றோம், அதற்கு மேல் ஒரு கவலை வரமாட்டேங்கின்றது. ஆனால் இப்னு மசூத் அலியல்லான் அவர்கள் ஒரு நாள் கழித்து விட்டால், மா நதிம் துவாடா ஷையின் நதுமையாடா யோமின் வரபத் ஷம்சுகு மா ஜித்து செய்கில் அமல, மகரிப் தொழுகை முடிஞ்சு விட்டால் ஒரு நாள் முடிஞ்சுவிடும், அடுத்த நாள் ஆரம்பமாகிவிடும். இதற்கு பிறகு அவர்கள் பகல் பொழுதை சிந்தித்து பார்ப்பார்களாம், இந்த நேரத்தில் நான் அந்த அமலை செய்யாமல் விட்டுவிட்டேனே, இந்த நேரத்தில் இது போன்ற நல்ல அமலை அதிகப்படுத்தி இருக்கலாமே என்ற ஒரு கவலை கொள்வார்களாம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி நாம் நம்முடைய ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், குறைவாக தூங்க வேண்டும், அதிகமாக உண்ணவும் கூடாது. அதற்கு அடுத்ததாக கேள்விகளுக்கு கேட்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் அந்த பொழுதை நினைத்து கவலைப்பட வேண்டும். கவலையும் நம்முடைய அதிகமாக இருக்க வேண்டும். வேண்டும். கவலை நாம் பட்டுவிட்டால் அடுத்த நாள் முந்திய நாளை விட ஓரளவுக்கு சீராக நல்ல அமலை செய்வதற்குண்டான ஒரு உதவியாக இந்த கவலையும் இந்த கேள்விகளுக்கு கேட்பதும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டும் விட்டு விடாமல் துவாவும் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாக வஸக்கீகா வஅந்த கைரு மன் ஸக்காக, ஆன்மாவிற்கு தக்வாவை இறைச்சி தருவாயாக. வஸக்கீகா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர் ஆன்மா பரிசுத்தமானது. ஆனால் நாம் கேட்க வேண்டும், நாம் அந்த துவாவை இறைவனும் கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் யாருனா நீ அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவாயாக. நீ சுத்தப்படுத்தவெல்லாம் சிறந்த சுத்தப்படுத்தக்கூடியவன். எனவே இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி என்ற துவாவையும் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள். இந்த துவாவையும் நாம் ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் காட்டுகின்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா, யார் இறைவனை பயந்து நாளைக்கு மறுமையில் இறைவனுக்கு முன்னால் நின்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அன்றி இவ்வுலகில் வாழுகின்ற பொழுது வநஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா, மனம் போன போக்கில் வாழாமல் மனதை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி யார் அது போன போக்குவை விட்டும் தவிர்ந்து தடுத்து வாழ்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகின்றான். சொர்க்கத்தின் நுழைவுதான் அனைத்து மும்மின் நோக்கம். அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனம் போன போக்கில் வாழக்கூடாது. எந்த செயலாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் எதைவெல்லாம் ஏவுகின்றதோ, இஸ்லாம் எதைவெல்லாம் வற்புறுத்தி செய்ய ஆணையிடுகின்றதோ அந்த அனைத்து விஷயத்திலும் நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மனம் போன போக்கில் வாழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஹுஜ்பத்தின் நார் பிஷ்ஷஹவத், நரகம் எதால் சூழப்பட்டிருக்கு என்று சொன்னால் மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. நரகத்துக்கு காமன் சுகர் எது என்று சொன்னால் மனோ இச்சைகள். யார் அந்த மனோ இச்சையை பின்பற்றுகின்றாரோ தொடுகின்றாரோ நரகத்திற்குள் விழுந்து விடுவார். அதே நேரத்தில் ஜன்னத்தும் பின் மக்காரில், சொர்க்கம் எதால் சூழப்பட்டிருக்கு என்று சொன்னால் சொர்க்கம் கஷ்டமான வணக்க வழிபாட்டால் நஃப்ஸ் அந்த அளவுக்கு செய்ய தூண்டாது. இது போன்ற நல்ல அமலங்களால் மனம் செய்வதை விட்டு தடுக்கும், தொழுவதற்கு மனம் தடுக்கும், மனதிற்கு பிடிக்காது. மனதை கட்டுப்படுத்திய பிறகுதான் ஒருவர் தொழுகைக்கு வருவார். நல்ல அமல் நோன்பு வைப்பது மனத்திற்கு பிடிக்காது. பசித்து இருப்பது தாகித்து இருப்பது, அதற்கு ஒன்றாவது நம்பர் எதிரி எது என்று சொன்னால் பசித்து இருப்பது தாகித்து இருப்பது. ஜகாத் கொடுக்க மனது ஒத்துக்காது, ஹஜ் செய்ய மனது ஒத்துக்காது. இது எல்லாம் எதுவெல்லாம் கஷ்டமாக இருக்கின்றதோ அதை கட்டுப்படுத்தி மனம் உவந்து மனதால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோடு யார் செய்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். சொர்க்கம் அவருக்கு தயாராக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கடுத்து நாம் மனதை ஆள வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாம் படிக்க வேண்டும். இறைவனுடைய அச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு மகன்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் ஒரு விஷயத்தில். ஒருவர் ஆத்திரப்பட்டு ஒரு அடிக்க சென்று விட்டார், இன்னொருவர் அடிக்க நாடினார். ஆனால் அவர்கள் இறைவனை பயந்து இன்னி அஹாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நாம் நஃப்ஸுக்கு கட்டுப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய ஆள் மனதில் பதிய வைத்து விட்டால் நாம் நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம். நஃப்ஸுக்கு அடிமை ஆகாமல் நஃப்ஸை நாம் அடிமைப்படுத்தி நாம் வாழலாம் இந்த உலகத்தில். அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மகன்கள், அந்த ஒரு மகன் நல்லவர், இன்னொரு மகன் கொலை செய்தவர். இவர் நாடினாலும் அவர் மறுபடியும் அவர் அடித்திருக்கலாம். அந்த நொடியில் தன் நஃப்ஸுக்கு என்ன சொன்னார், இன்னி அஹாஃபுல்லா ரப்பல் ஆலமீன், நான் அகிரத்தின் காக்கும் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்ற செய்தியை சொல்லி இவர் அந்த கொலையை செய்யாமல் தவிர்ந்திருந்தார் என்று சொன்னால் நாம் மனதை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய பயத்தையும் இறைவன் மீது இறைவனை பற்றி உண்டான கல்வியினாலும் நமக்கு அதிகரிக்க வேண்டும். இறைவன் எப்படிப்பட்டவன், இஸ்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட குர்ஆன் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் இவர்கள் மீது உண்டான மதிப்பை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் சுலபமாக இலகுவாக நம்முடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி விடலாம். கட்டுப்படுத்தி அல்லாஹ் திருக்குர்ஆன் சொன்னானே, யார் ஆன்மாவை கட்டுப்படுத்தினாரோ தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த கூட்டத்தை நாம் இலகுவாக சேர்ந்து விடலாம். எனவே இவ்வுலகில் வாழும் காலம் எல்லாம் மூன்று எதிரிகளாகிய நஃப்சு, ஷைத்தான், துன்யா, இந்த மூன்று எதிரிகளோடு போராடி நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.